விநாயகருக்கு அஞ்சலி. அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் உங்களை நாடி வருவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இன்றைய தினம் சைவ நற்சிந்தனையிலே ஆலயங்களில் உற்சவங்கள் எதற்காக செய்யப்படுகின்றன என்பதற்கு நண்பர் ஒருவர் எழுதியிருந்த சிறிய குறிப்பொன்றை அண்மையில் படிக்க நேரிட்டது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது பயன் தரும் என்று நினைக்கின்றேன். சகல உயிரினங்களுக்கும் எந்த குறையுமின்றி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் நமது சமயம் சனாதன தர்மத்தின் இலக்கு. இதற்கு அடிப்படையாக பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றின் ஒழுங்கான செயற்பாடே மூலாதாரம். இதற்கு அமைவாகவே ஆலய உற்சவங்களில் கிரியைகள் யாவும் நடைபெறுகின்றன. அவ்வாறு நடைபெறுகின்ற கிரியைகளை ஆலய அந்தணர்கள் செய்வதனால் மட்டும் அந்த இலக்கினை நாம் அடைய முடியாது. ஒவ்வொரு மனிதர்களும் முழு மனத்துடனும் மெய்யன்புடனும் உள்ளகப்படல் வேண்டும். இதற்காகவே ஊருக்கு ஊர் ஆலயங்களும் அங்குள்ள மக்கள் கூடி ஆலயத்தில் உற்சவங்கள் செய்கின்ற மரபும் எமது மதத்தில் காலந்தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஆலயத்தில் உற்சவங்கள் அனுஷ்டிக்கும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் முன்னோர்கள் பல பாடல்களில் தெளிவாக கூறியுள்ளனர். அதாவது எமது சமூகத்தில் அமைந்திருக்கும் மதத்தலங்களில் நடைபெறும் உற்சவங்களின் பொழுது நாம் தேவையற்ற உணவை தவிர்த்து அதிகாலையில் நீராடி ஆடம்பர அழகு ஒப்பனைகளை குறைத்து செய்யத்தகாதவற்றை விலக்கி யாருக்கும் தீமை பயக்கும் சொற்களை கூட சொல்லாமல் மன அமைதியுடன் வழிபாடு செய்ய வேண்டும் என எமது சமய நூல்கள் பகர்கின்றன. இந்த பழக்கங்களை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இந்து சமயத்தவர்களுக்கு உண்டு. ஆனாலும் இந்த இயந்திரமயமான உலகத்தில் இவ்வாறான வழிபாட்டினை தினமும் செய்வது கடினமாதலால் இதனை பழக்கப்படுத்துவதற்காகவே ஆலயங்களில் உற்சவங்களை குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும் நடாத்துகிறோம். இந்த படிமுறைகளை நாம் பின்பற்றி பழகிவிட்டால் உற்சவ காலங்களில் மட்டுமன்றி வாழ்நாள் முழுவதுமே மகிழ்வுடன் வாழலாம். எல்லா தேவைகளும் பூர்த்தியடைந்தால்தான் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்றால் இந்த உலகிலே யாருமே மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இருப்பதை வைத்து மனநிறைவோடு வாழும் பழக்கத்தை இறைவாட்டினை சரிவரச் செய்வதன் மூலம் வளர்த்து நம் வாழ்வில் மேன்மை பெறலாம். நன்றி, வணக்கம்.
தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய மே மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் மே மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் மே மாதம் 23rd திங்கட்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் வைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு வைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே மாதம் 23rd திங்கட்கிழமை மாலை 6:30 வைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு வைரவ பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து வைரவ பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே மாதம் 28rd சனிக்கிழமை மாலை 5:00 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் மே மாதம் 29rd ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். இன்றைய சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து இலங்கை கம்பன் கழகம் கம்பு பாரதி ஜெயராஜ் அவர்களின் சிறப்பு சொற்பொழிவு கேட்கலாம்.
பேசுவது ஒரு வித்தை என்று யாராவது நினைத்தால் அது தவறு என்று புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய மரபிலே, சைவ மரபிலே, பேசுவதை விட பேசாத இடத்திற்குத்தான் மதிப்பு அதிகம் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நால்வர் பிமக்கள், நான் உங்களை ரொம்ப ஒரு வகுப்பு மாதிரி ரொம்ப சீரியஸா பேசுறனோ என்னமோ தெரியவில்லை, இன்றைக்கு தான் உங்க நாடி வச்சு பார்க்கிறேன், அதற்கு பிறகு உங்க இயல்பறிஞ்சு பேசுவேன். நால்வர் பெருமக்கள் எங்களுக்கு தோத்திரம் செய்த நால்வர், சாத்திரம் செய்த நால்வர் என்று இருக்கிறார்கள். சம்பந்தர் முதலியவர்கள், மெய்கண்ட முதலியவர்கள். இந்த மெய்கண்ட தேவர் வரலாற்றிலே நாம் 4 பேரை பார்க்கிறோம். சைவ சித்தாந்தத்தை இந்த மண்ணுக்கு தந்தவர்கள், அடிப்படையாக தெளிவுபட தந்தவர்கள், முதல்வர், அந்த நால்வரிலே முதல்வர் மெய்கண்டவர். அவருடைய சிஷ்ய பிள்ளை அருணந்தி சிவாச்சாரியார், அவருக்கு மாணவர் மறைஞான சம்பந்தர், அவருக்கு மாணவர் 4வது மாணவர் உமாவி சிவாச்சாரியார். இங்க பாருங்க, இதிலே இந்த மெய்கண்ட தேவர் என்றவர் பாடிய ஒரே ஒரு பாடல் சிவஞான போதம், ஒரே ஒரு நூல், அதிலே 12 சூத்திரம், 12 சூத்திரம். கடைசி மாணவர் உமாவதி சிவாச்சாரியார் 8 நூல் சைவ சித்தாந்தம் செய்தார். என்னாச்சு பாருங்க, அந்த ஞானம் உதித்த பொழுது சொற்பமாக பேசி, ஞானம் குறைகிற பொழுது விரிவாக பேச வேண்டிய நிலம் இருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த மெய்கண்டர் யார் என்று கேட்டால், மெய்கண்டருடைய மாணவர் அருணந்தி சிவாச்சாரியார் என்று சொன்னேனே, அதுக்கு ஒரு அழகான வரலாறு நம் சைவத்திலே சொல்லித்திருக்கிறார்கள். இந்த மெய்கண்டர் மூத்த குரு இருக்கிறாரே, அவர் யார் என்று கேட்டால் அருணந்தி சிவாச்சாரியாருடைய மாணவருடைய பிள்ளை. நான் சொல்ற உறவுமுறை உங்களுக்கு புரியுதா? மெய்கண்டதேவர் குரு முதல்வர் என்று சொன்னேனே, அவருடைய மாணவர் அருணந்தி சிவாச்சாரியார் என்று சொன்னேனே, அந்த அருணந்தி சிவாச்சாரியாருடைய மாணவருடைய பிள்ளை மெய்கண்டதேவர். எங்கேயாவது நடக்குமா? அருணந்தி சிவாச்சாரியார் பெரிய படித்தவர், சகலாகம படித்தவர் என்று அவருக்கு பெயர், எல்லா ஆகமங்களையும் பட்டு தெளிந்து இருந்தவர். அவருக்கு மாணவர்கள் பல பேர் இருந்தார்கள். அந்த மாணவர்களை மாலையிலே கூப்பிட்டு வகுப்பு நடத்த அருணந்தி சிவாச்சாரியார் வகுப்பு நடத்துகிற பொழுது அவருடைய மாணவர்களுடைய ஒருவருடைய பிள்ளை தான் இந்த மெய்கண்டர். அவருக்கு 3 வயது. இந்த 3 வயது பிள்ளை வீட்டில் இருந்தா ஏதாவது குழப்படி பண்ணுவான் என்பதற்காக அம்மா சொல்லியிருப்பா, இந்த பிள்ளையும் வகுப்புக்கு சும்மா தானே போறீர்கள், இந்த பிள்ளையும் சுட்டு போங்க என்று சொல்லியிருப்பார். இந்த பிள்ளை வீட்டில் இருந்தா ஏதாவது பண்ணுவானுங்கிறதுக்காக அப்பா அந்த பிள்ளையை அழைச்சு விட்டு போறார். எங்கே? அந்த நடக்கிற இடத்துக்கு போறார். அருணந்தி சிவாச்சாரியார் வகுப்பு நடத்துகிறார், சைவ சித்தாந்தம் படிப்பிக்கிறார். அந்த பாடத்தை கேட்டுக்கொண்டு மாணவர்கள் உட்காருகிற பொழுது இந்த பிள்ளை கடைசியிலே உட்கார்ந்திருக்கிறது. ஆணவத்தினுடைய வலிமை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கிறார் அன்றைய பாடம். இதை எல்லாரும் பாடம் கேட்கிறார்கள். கடைசியிலே இந்த 3 வயது பிள்ளை இவ்வளவு பேருக்கும் விளங்கியதை விட அந்த பிள்ளைக்கு அதிகமாக விளங்கியது என்றார்கள் நம் பெரியவர்கள். ஏனென்றால் அறிவு மற்றவர்களிடம் இருந்து வாங்குவதில் நமக்குள்ளே இருப்பது. இதுதான் அறிவுக்கும் கல்விக்கும் உள்ள வித்தியாசம். பல பேருக்கு கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசமே தெரியவில்லை. இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், கல்வியாளர்கள் எல்லாரையும் அறிவாளிகள் என்று சொல்லிவிடுகிறார். அது பெரிய தவறு. கல்வி வேறு, அறிவு வேறு. அதனாலே தான் திருவள்ளுவர் பொருட்பால் படிக்கிற பொழுது கல்வி என்று ஒரு அதிகாரம் போட்டு அதற்கு மேலே அறிவுடைமை என்று இன்னொரு அதிகாரம் வச்சிருக்கிறார். கல்விதான் அறிவு, அறிவாக இருந்திருந்தால் ரெண்டு அதிகாரம் போட திருவர் போட வேண்டிய தேவையே இல்லையே. கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வி என்றால் என்ன என்று கேட்பீர்களே ஆனால், வெளியிலே இருந்து நாம் உள்வாங்குவது கல்வி, அறிவு என்பது உள்ளேயே இருப்பது. அது பிறவியிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த பெரிய உண்மையை தோட்டக்காரன் எனக்கு விளக்கம் செய்தான். கல்வி வேறு, அறிவு வேறு என்பதென்ற அந்த பெரிய உண்மையை ஒரு தோட்டக்காரன் எனக்கு விளக்கம் செய்தான். நான் அதை ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எங்க ஊர்லே ஒரு தோட்டம், ஒரு தோட்டக்காரன் அங்கே ஏதாவது விவசாயம் பண்ணுவான். அவன் ஒரு நாள் நான் எங்க ஊருக்கு போன புதுசு, அங்க இருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்துக்கு தண்ணீர் வைப்பதற்காக அந்த தண்ணீர் வைக்கிற யந்திரத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். நான் அவனிடம் கேட்டேன், இதை எதுக்கப்பா எடுத்துக்கொண்டு போகிறாய்? அப்ப சின்ன வயது எனக்கு, எனக்கு அந்த யந்திரத்தையே நான் பார்த்ததில்லை. இதை எதுக்கு எடுத்துட்டு போறாய்? தோட்டக்கு தண்ணீர் வைப்பதற்காக கொண்டு போகிறேன். அதுக்கு என்னது, எதற்கு இந்த யந்திரம்? இந்த யந்திரம் தான் தண்ணீர் இறைக்கும் என்றான். நான் அதை பார்த்ததே இல்லை, இன்றைக்கு இதை பார்த்து விடுவதென்று அவனுக்கு பின்னாலேயே போனேன். ஒரு படும் இல்லாத ஒரு சாதாரண தோட்டக்காரன் கிணற்றடியில் கொண்டு போய் அந்த யந்திரத்தை வைத்தான். நீர் இறைக்கிற யந்திரத்தை வைத்து விட்டு தண்ணீர் இறைக்க போறான், எப்படி இறைக்கிறான் பார்க்கலாம் என்று நான் இருக்கிறேன். ஒரு பைப்பை எடுத்து யந்திரத்திலே பூட்டி கிணத்துக்குள்ளே விட்டான். என்னுடைய ஆர்வம், அப்படி ஒரு பைப் வெளியில இருக்கு, இது உள்ளே போகிறது, இப்ப வெளியிலே தண்ணீர் பாய போகிறது என்று நான் அதையே பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பைப் எல்லாம் பூட்டி உள்ளே வைத்தவன் இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணினான் என்றால், அதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு ஒரு வாளி எடுத்து கிணற்றுக்குள்ளே விட்டு தண்ணீரை எடுத்து இந்த யந்திரத்துக்குள்ளே ஊற்ற ஆரம்பித்தான். எனக்கு பெரிய ஆச்சரியம். அவனை போய் நான் கேட்டேன், இது தண்ணீர் இறைக்கும் என்று நீ சொன்னாயே, இப்பொழுது நீ இதற்கு தண்ணீர் இறைக்கிறாயே என்று கேட்டேன். அவன் எனக்கு சொன்ன பதில் பெரிய ஞானத்தை எனக்கு கொடுத்தது. அவன் சொன்னான், முதலிலே நாங்கள் இறைத்தால் பிறகு அது இறைக்கும் என்றான். அதாவது கல்வி என்பதை உள்ளே செலுத்தினால்தான் நமக்குள் இருப்பதாகிய ஞானம் வெளிவரும். தண்ணீரை இறைத்த பிறகு ஒரு கயிறை சுற்றி ஒரு இழுவை இழுத்தான். என்னாச்சு தெரியுமோ, முதலிலே அவன் இழுத்த உடனே அவன் எத்தண்ணீரை விட்டானோ அதை வெளியிலே தள்ளியது. புதிதாக பேச வருகிற பேச்சாளர்களை நீங்கள் பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். காந்தி சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், நபிநாயகம் சொன்னார், இப்படியே மேற்கோளா அடுக்குவான். எல்லாம் கேட்ட பிறகு நீ என்னப்பா சொல்லுகின்ற, அவங்க சொன்னதான் நான் சொல்லுகிறேன். அதான் விவேகானந்தரை போய் கேட்ட பொழுது, விவேகானந்தர் பெரிய அறிவாளி, உங்களுக்கு தெரியும், ஒரு நூலை எடுத்து இப்படி தட்டினார் என்றால், பேசாமல் இந்த நூலை தட்டுவாராம், நூலை தட்டினார் என்றால், தட்டி முடித்து இப்படி மூடி வைத்தாரானால் அதுல எந்த பக்கத்திலே என்ன கேள்வி கேட்டாலும் பக்க வரி இலக்கம் சொல்லி அந்த விஷயத்தை சொல்லுவாராம். அப்பேற்பட்ட அறிஞர் விவேகானந்தர். அவருக்கு குரு யார் என்று கேட்டால், அந்த ஆச்சரியத்தை பாருங்கள், அவருக்கு குரு யார் என்று கேட்டால் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருக்கு அவருடைய தாய்மொழியாகிய வங்காள மொழியாக தெரியாது என்கிறார்கள் அறிஞர்கள். இப்பேற்பட்ட அறிஞனுக்கு இப்பேற்பட்டவர் ஒருவர் குருவா? விவேகானந்தரையே கேட்டார்கள், அப்படிப்பட்ட ஒருவரிடம் நீங்கள் குரு என்று சொல்கிறீர்களே, எப்படி அவர் உங்களுக்கு குருவாக முடியும் என்று கேட்ட பொழுது விவேகானந்தர் சொன்னாராம், நாங்கள் மற்றவர் மேற்கோள்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், என் குரு சொல்வதெல்லாம் மேற்கோள் என்றாராம். இதுதான் உண்மை அறிவுக்கும் கல்விக்கும் உள்ள வித்தியாசம். படித்ததை சொல்வது என்பது மேற்கோள் சொல்லுகிற செய்தி, அவக்குள்ளே இருந்து எது வருகிறதோ அதுதான் அறிவு. அந்த அறிவை உள்வாங்கி வைத்திருந்த ஒரு குழந்தை. நான் அந்த தோட்டத்தை பார்த்து தண்ணீர் இறைக்கிறத பார்த்து இன்னொரு முறை பார்க்கிற பொழுது அவன் தண்ணீரை இறைக்கிறான் இறைக்கிறான் போய்கொண்டே இருக்கிறது. என்னப்பா இது தண்ணீர் இறைக்காதா என்றான் அவன் சொல்லுகிறான், ஃபுட்வேல் ஓட்ட தம்பி, அதனால தண்ணி போய்கொண்டே இருக்குது என்கிறான். சில பேரை நான் அப்படி பார்த்திருக்கிறேன். அப்படி யாராவது இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். 98 வயதிலும் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். ஃபுட்வேல் ஓட்டை என்று அர்த்தம். குறிப்பிட்ட அளவு உள்ளே போனால் உள்ளே இருக்கிற ஞானம் வெளியே வர வேண்டாமா? அந்த ஞானம் வந்த ஒரு பிள்ளை வெளியில இருந்து பாடம் கேட்கிறது தெரியாமல், சகலாகம பண்டிதராகிய அரணந்தி சிவாச்சாரியார் பாடம் சொல்லுகிறார். இந்த பிள்ளையினுடைய தந்தை இருந்து கேட்கிறார், பிள்ளை பின்னே இருந்து கேட்கிறது. அது பிறவியிலே கொண்டு வந்த அறிவோடு உட்கார்ந்தது இவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. வகுப்பு முடிந்தது, எல்லாரும் வீட்டுக்கு போய்விட்டார்கள். அடுத்த நாள் இந்த குழந்தைகளுக்கே ஒரு இயல்பு இருக்கும், ஒரு ஊரிலே போய் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தால் அடுத்த நாள் பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து இந்த குழந்தைகள் அது போல விளையாடும். இப்ப நான் சொற்பொழிவு ஆற்றுவதை பார்த்தால் நாளைக்கு வீட்டு உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு சால்வையை போட்டு நான் என்னென்ன பண்ணுகிறேனோ அது மாதிரி பணி காட்டி நானும் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று பண்ணுவான். இது இயல்பு. இந்த பிள்ளை அடுத்த நாள் அயலிலே இருந்த குழந்தைகளை எல்லாம் கூட்டி வைத்து சித்தாந்த வகுப்பு நான் நடத்துகிறேன் என்று இந்த 3 வயது பிள்ளை உட்கார்ந்திருந்து பாடம் சொல்லுகிறது. இப்படி பாடம் சொல்கிற பொழுது இந்த பிள்ளையினுடைய தந்தை அரவிந்த் சிவாச்சாரியுடைய சிஷ்யர், இந்த சிஷ்யரை சந்திப்பதற்கு அரவிந்த் சிவாச்சாரியார் இங்கே வருகிறார், இவர் வீட்டுக்கு வருகிறார். ஏதோ அலுவல் பார்ப்பதற்காக மாணவரை பார்க்க வந்தால் இந்த பிள்ளை இருந்து ஆணவம் பற்றி நான் சொல்லுகிறேன் என்று வகுப்பு நடத்துகிறது. இவர் என்ன நினைத்தார் அரவிந்த் சிவாச்சாரியார், அவர் ரொம்ப படித்தவர், இந்த பிள்ளை தன்னை கிண்டல் பண்ணுகிறான் என்று நினைத்து விட்டார். எப்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்க, ஆணவம் தான் நம் பிறவிக்கு காரணம். இந்த ஆணவத்திலேயே பெரிய ஆணவம் எது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆணவத்திலேயே பெரிய ஆணவம் எது என்று கேட்டால் கல்வியால் வருகிற ஆணவம் தான் பெரிய ஆணவம். நான் படித்தவன் என்ற நினைப்பு இருக்கிறதே, அந்த நினைப்பு தான் ஆணவங்களுக்குள்ளேயே பெரிய ஆணவம். ஏனென்றால் ஆணவம் தங்கியிருப்பது புத்தியிலே. புத்தி கூர்மைப்பட கூர்மைப்பட ஆணவமும் கூர்மைப்படும். எவன் புத்தியை அடக்குகிறானோ அவனுக்குத்தான் ஞானம். புத்தி என்பது வெறும் வித்தை தான் பாருங்கள், அது யாரும் பண்ணலாம். என்கிறோம். ஆகவே அறிவு என்பது வெறும் புத்தி அல்ல, புத்தியை கடந்து நிற்கிற ஞானம் தான் அறிவு. அந்த பிள்ளை உட்கார்ந்திருந்தது பாடம் சொல்லுகிறது. இவர் ரொம்ப படித்தவர், சகலாகம பண்டிதர் என்று பட்டம் பெற்றவர். எப்பவுமே இந்த பட்டங்கள் மனிதனை கீழே இறக்குபவை, அதை மறந்து போகாதீர்கள். நான் பெரியவன் என்று என்னை நீங்கள் பாராட்ட பாராட்ட என்னுடைய மனம் கீழே போகுமே தவிர மேலே போகாது. இதை கடக்கிறவன் எவனோ அவன்தான் ஞானி. இந்த பட்டங்களுக்கு அகப்பட்டு இருந்த சகலாகம பண்டிதர் இந்த பிள்ளை பாடம் சொன்னதை கேட்டோன்னே ரொம்ப கோபப்பட்டார். நான் நேற்று இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை புஸ்தகங்கள் படித்து இந்த பாடத்தை நடத்தினேனே, இந்த பிள்ளை இதை விளையாட்டாக பண்ணுகிறானே என்று வந்தவர் அந்த வாசல்லையே நிற்கிறார். இந்த பிள்ளை இங்கிருந்து பாடம் நடத்துகிறது, ஏய் நிறுத்து என்றார். இந்த பிள்ளை நிமிர்ந்து பார்த்தது, அதற்கு கோபமே வரவில்லை, அது ஞான குழந்தை. நிமிர்ந்து பார்த்தது, என்ன பாடம் நடத்துகிறாய் என்றார். அடுத்தது, நான் சைவ சித்தாந்த பாடம் நடத்துகிறேன். சைவ சித்தாந்தத்திலே எந்த பகுதி சொல்கிறாய்? ஆணவம் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படியா, உனக்கு அது தெரியுமா? ஏதோ தெரிந்ததை சொல்லுகிறேன். தெரியுமாக இருந்தால் சீக்கிரம் சொல்லு, ஆணவமாவது என்னை என்றார். இப்படி ஆணவமாவது என்னை என்றார். இப்படி இவ்வளவுதான் கேள்வி. அந்த பிள்ளை, நாங்களா இருந்தா எங்களை ஒருத்தர் கேள்வி கேட்டோன்னே அதுக்கு எத்தனை விளக்கம் எத்தனை பாடல் என்ன எல்லாம் பண்ணுவோம். அந்த பிள்ளை ஒண்ணுமே பேச இல்லை, சிரிச்சது. இவர் திருப்பி கேட்டார், என்ன தெரியாது தெரியாததாலே சமாளிக்கிறாயா? ஆணவம் என்பது என்னை சொல்லு என்றார். இந்த பிள்ளை, இவர் பேசினார், இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, பேச இல்லை, கையால இப்படி அவரை காட்டுச்சு. ஆணவம் என்றால் என்னை என்ற இந்த குரு கேட்டோனே ஒன்னும் பண்ண இல்லை, இப்படி காட்டுச்சு, நீதான் ஐயா ஆணவம். இங்க பாருங்க, நம்ம சைவ மரபு என்ன செய்தது தெரியுமா? இவ்வளவு படித்தவரை, இவ்வளவு படித்த சகலாகம பண்டிதரை 2வது இடத்துக்கு தள்ளி இந்த பிள்ளையை முதல் குரு என்று ஏற்றுக்கொண்டு சிவஞான போத நூலினுடைய ஆசிரியராக ஏற்றுக்கொண்டது. இப்ப நீங்க சொல்லுங்க, பேசுவது சிறப்பா பேசாதது சிறப்பா? மௌனத்துக்கு நம் சமயம் கொடுக்கிற மரியாதை. அருணகிரிநாதர் இளமையிலே இன்பவயப்பட்டு நோய் தேடிக்கொள்கிறார். நோய் வந்தவுடனேதான் உடம்பு பொய் என்கின்ற ஞானம் வருகிறது. நமக்கு 2 மாயை, ஒன்று பொருளாலே வருகிற மாயை, அடுத்தது உடலாலே வருகிற மாயை. இது ரெண்டிலேயும் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இறைவனை விட நம்மை தூர நிப்பாட்டி விடுகிறது. ஒன்று, எங்கள் உடல் நிரந்தரம் என்று நம்புகிறோம். அது நாளடைவிலே தேய தேய தேயத்தான் நமக்கு இறைவன் பற்றிய பற்று வருகிறது. அடுத்தது, தேடிய பொருள் நிரந்தரம் என்று நினைக்கிறோம், அது மெல்ல மெல்ல போகும். அதனாலேதான் அதுக்கு அழகா தமிழிலே ஒரு பெயர் வைத்தார்கள், செல்வம் என்று பெயர் வைத்தார்கள். என்ன அர்த்தம்? உன்னை விட்டு நாங்கள் செல்வோம். எவ்வளவுதான் நீ பொருள் தேடினாலும் நான் உங்களையே கேட்கிறேன் பாருங்க, 4 தலைமுறை 5 தலைமுறையா தொடர்ந்து பணக்காரராக இருக்கிறவர் யாராவது இருக்கிறார்களா? போய்விடும். அற வழியிலே பணம் பெறாதவன் பத்தி பணம் பெறாதவனுக்கு போகம் இருக்காது. இது சத்தியம், இது நான் சொல்லுகிற சத்தியம் அல்ல, நம் உயர்ந்தோர் சொன்ன அத்தனை பேரும் ஒத்துக்கொண்ட சத்தியம். ஆகவே இந்த ரெண்டிலையும் வைக்கிற பற்றுதல் நமக்கு இந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கை தருகிறது. இது நிஜம் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையிலே நம்பிக்கை இருக்கிற பொழுது நான் தான் பெரியவன் என்று நினைத்து கடவுளை நிராகரித்து நாம் பண்ணாத கூத்தெல்லாம் பண்ணுகிறோம். அது இந்த நாட்டில் நான் சொல்லவே தேவையில்லை. கடவுளே இல்லை, நான் என்னை பொறுத்தளவுலே நான் ஒரு கொள்கை வைத்திருக்கிறேன், கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் எப்பேற்பட்ட அறிஞனாலும் அறிஞனாக இருந்தாலும் அவனிடம் ஒரு வார்த்தையை கேட்கவோ அவன் எழுதியதை படிக்கவோ மாட்டேன் என்பது என் சத்தியம். ஏனென்றால் தெய்வ நம்பிக்கையை எனக்கு ஒன்றும் தெய்வ பக்தியால நான் அவன் கோபிக்கிறதா நீங்க யாரும் நினைச்சிடாதீர்கள். அவனுக்கு அடிப்படை புத்தி கூட இல்லை என்பது என் அபிப்பிராயம். ஏன், எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு ஆதாரம் வேண்டும். இப்போ நான் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த சேர் இந்த மேடையிலே இருக்கிறது, இந்த மேடை இந்த கட்டிடத்திலே இருக்கிறது, இந்த கட்டிடம் சேலத்திலே இருக்கிறது, சேலம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது, தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிறது, இந்தியா ஆசியா கண்டத்திலே இருக்கிறது, ஆசியா கண்டம் பூமியிலே இருக்கிறது, பூமி சூரிய குடும்பத்திலே இருக்கிறது, சூரிய குடும்பம் பால்வழியிலே இருக்கிறது. இவ்வளவும் சொன்னாலே ஒரு அறிஞனுக்கு புரிய வேண்டாமா? ஒன்று இருக்க இன்னொரு ஆதாரம் வேண்டும் என்ற ஒரு உண்மை தெரிய வேண்டாமா? இது தெரிந்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறதே இவற்றை தாங்க ஒரு சக்தி வேண்டும் என்ற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் என்னையத்தை நமக்கு சொல்லி தந்துவிட போகிறான். தெய்வம் இல்லை என்கிறவன் எது சொன்னாலும் ஏற்காதீர்கள், அவனுக்கு உண்மையே புரியவில்லை என்று அர்த்தம். இது என்னுடைய அபிப்பிராயம். அதனாலேதான் நான் சொல்கிறேன், கடவுள் என்ற கொள்கை இல்லாமல் நான் என்கின்ற எண்ணம் இருந்தபோது தவறு செய்தார், நோய் வந்து வாட்டியது, உண்மை புரிந்தது, இனி வாழ்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன், பல பெண்களை நாடி வாழ்ந்தவர். இப்படியாக இருக்கிறவர்களுக்கிடமே போக ஆசை அதிகம் இருக்கும். அந்த போக ஆசை உள்ளவர்கள் மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், தங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வார்கள். தொழுநோய் வந்துவிட்டது, இனி வாழக்கூடாது என்று நினைத்து அவர் விதி பாருங்கள், முருகன் கோபுரத்திலே ஏறி குதிக்கிறார். முருகன் கோபுரத்திலே ஏறி குதிக்கிறார், முருகன் தாங்கிக் கொண்டான். தாங்கிய முருகன் கீழே இருத்தி ஒரே ஒரு உபதேச வார்த்தை, நாக்கை நீட்டு என்றார். நாக்கிலே வேளாலே ஓம் என்று எழுதினார். ஒரே ஒரு உபதேசம் சொல்லிவிட்டு போய்விட்டார். என்ன உபதேசம் சொன்னார்? வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு உபதேசம், சும்மா இரு. உபதேசம் என்ற உடனே நாங்கள் என்ன நினைப்போம்? இருந்து ஒரு ராமாயணம் 3 மணித்தேளம் சொல்லி இருப்பார் போல இருக்கிறது, பேசுவதால் பயனில்லை என்று 2 மணித்தேளம் பேசி இருப்பார் போல் இருக்கிறது, அல்லது வேற ஏதாவது நூல்களில் வாழ்வது எப்படி என்று சொல்லி இருப்பார் போல் இருக்கிறது. இது ஒன்றும் சொல்லவில்லை. முருகன் சொன்ன ஒரே ஒரு தொடர், ஒரே ஒரு தொடர், சும்மா இரு. அருணகிரிநாதர் நினைத்திருப்பார், அட இது ரொம்ப சுலபமான வேலையை சொல்லிவிட்டு, வேலை செய்கின்றால் தான் கஷ்டம், சும்மா இரு என்றால் கஷ்டமா? ஏதாவது ஒரு வேலையை சொல்லி செய்யென்றால் கஷ்டம், சும்மா இரு என்றால் கஷ்டமா? ரொம்ப சுலபமா முருகன் நமக்கு வழிகாட்டி விட்டானே என்று சொல்லி முருகனை அனுப்பி வைத்து விட்டு தயாராகிறார், சும்மா இருக்க தயாராகிறார், வந்து உட்காருகிறார். சரி, முருகன் சொல்லிவிட்டான், நீ உபதேசம் இவ்வளவு தானே, சும்மா இருக்கலாம் என்று நினைத்து உட்கார்ந்தால் ஒரு வினாடி கூட அவரால் உட்கார முடியவில்லை. நம்மை திசை திருப்பதற்காகவே 5 புலன்கள் இருக்கின்றன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு இழுக்கும். ஒன்றுதானே இழுக்கிறது என்று அந்த பக்கம் மனதை விட்டால் முழு மனமும் அந்த வழியாக போய்விடும். காட்டிலே ஒரு நரி, சிங்கம் அதை துரத்தியது. சிங்கம் துரத்துவது தெரிந்தவுடனே சத்தம் கேட்டது, திரும்பி பார்த்தது, சிங்கம் துரத்துகிறது. நாம் தொலைந்தோம் என்று நினைத்த நரி தப்ப வேண்டும் என்ற உணர்விலே ஓட ஆரம்பித்தது. சிங்கம் துரத்துகிறது, நரி ஓடுகிறது, எங்கேயாவது தப்ப வழி இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து இந்த நரி ஓடியது. ஒரு சின்ன கட்குகை, அந்த கட்குகைக்குள்ளே நரி மட்டும் போகலாம், சிங்கம் போக முடியாது. இந்த கட்குகையை கண்டவுடனே நரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தப்பினேன் பிழைத்தேன் என்று அந்த குகைக்குள்ளே ஓடிவிட்டது. சின்ன குகை, அது மட்டும் போகலாம், சிங்கம் வர முடியாது, உள்ளே போய் தப்பி விட்டேன் என்று மகிழ்ச்சியோடு நரி உட்கார்ந்திருக்கிறது. வெளியிலே துரத்தி வந்த சிங்கத்துக்கோ ரொம்ப பசி. நீ எப்படியும் இது சின்ன குகை, கனது அதிக நேரம் இருக்க முடியாது, வெளியிலே வருவாய், வந்த உடனே உன்னை பிடித்து தின்று விட்டு தான் போவேன் என்று சிங்கம் வாசலிலே உட்கார்ந்து விட்டது. உள்ளே போன நரிக்கு சும்மா இருக்கும் நிலை, ஏன் வேறு ஒரு வழியும் இல்லை, குகை சும்மா இருக்கிறது என்று அப்படியே உட்கார்ந்து பார்த்தது இந்த நரி. உட்கார்ந்து இருந்தால் 1 நிமிஷத்துக்கு மேல அதனால சும்மா இருக்கவில்லை, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறதே, யாரையோடாவது பேச வேணுமே என்றால் பேசுவதுதானே எங்களுடைய வாழ்க்கை கொள்கை. பேச வேண்டுமே என்று பார்த்தால் பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆகவே நரி என்ன செய்ததாம், தன்னுடைய அங்கங்களோட பேச ஆரம்பித்ததாம். முதலில் தன் கால்களை பார்த்து நரி கேட்டதாம், கால்களே, இதனால் வரைக்கும் உங்களுக்கு உணவு போட்டு நான் வளர்த்திருக்கிறேன், நீங்கள் நன்றாக சாப்பிட்டு கொளுத்திருக்கிறீர்கள், இப்பொழுது எனக்கு சிங்கம் என்னை துரத்துகிற பொழுது என் உயிராபத்து எனக்கு வந்ததே, நீங்கள் எனக்கு என்ன உதவி செய்தீர்கள் என்று கேட்டதாம். உடனே கால்கள், அப்பா சுவாமி வணக்கம், நீங்கள் செய்த உதவியை நாங்கள் மறப்போமா, இந்த சிங்கம் துரத்துகிற பொழுது உங்களை தூக்கி கொண்டு ஓடி வந்து இந்த குகைக்குள்ளே சேர்த்தவர்கள் நாங்கள் தானே, ஆகவே உங்களுக்கு நன்றி செய்தோம் என்றே ரொம்ப சந்தோஷம், அப்படியே இருங்கள் என்று அவரை பாராட்டியதாம். பின்னுக்கு அடுத்ததாக கண்ணை பார்த்து கேட்டதாம், கண்ணே, நீ எனக்கு என்ன உதவி செய்தாய், சுவாமி இப்படி ஒரு குகை இருக்கிறது உள்ளே போகலாம் என்று காட்டியதே நான் தானே, அதனாலே தானே நீங்கள் தப்பினீர்கள், ரொம்ப நல்லது, நீயும் என்னோடு இரு. காதை பார்த்து, காதே, நீ என்ன உதவி செய்தாய், சிங்கம் பின்னாலே வருகிறது என்பதை சத்தம் கேட்டு உணர்த்தியது நான் தானே, ரொம்ப நல்லது, இரு. இப்படியே கேட்டு கேட்டு நரி கடைசியாக வாளுக்கு வந்தது. இந்த வாளுக்கு வந்தவுடனே வாளை பார்த்து கேட்டது, வாளே, நீ எனக்கு என்ன உதவி செய்தாய். நரி ஓடுகிற பொழுது பார்த்தவர்களுக்கு தெரியும், நரி ஓடுகிற பொழுது ரெண்டு கால்களுக்கு நடுவிலே வாளை மடக்கி கொண்டுதான் ஓடும். இந்த நரி யதார்த்தமாக உண்மை சொன்னது, நான் தான் உங்களுக்கு பின்னே இருக்கிறவன், சிங்கம் வந்தால் என்னைத்தான் பிடிக்கும், ஆகவே தப்ப வேண்டும் என்பதற்காக உங்கள் கால்களுக்கு நடுவிலே ஒளிந்திருந்தேன் என்றுதான். இந்த நரிக்கு கடுமையான கோபம், என்னது, எல்லாரும் எனக்கு உதவி செய்தார்கள், நீ மட்டும் உதவி செய்யாமல் ஒளிந்திருந்தாயா, எனக்கு உதவி செய்தவர்களை நான் காப்பாற்றுகிறேன், நீ உதவி செய்யாதபடியால் உன்னை காப்பாற்ற மாட்டேன், உன்னை சிங்கம் பிடிக்கட்டும் என்று வாளை குகைக்கு வெளியிலே நீட்டியதா. என்னாகும், அந்த வாளை பிடித்து சிங்கம் ஒரே உருவமாக உருவி நரியை முழுதாக தின்றுவிட்டு போனது. இது போலத்தான் ஒரு புலனை வெளியே விட்டோமானால் மனம் முழுவதும் வெளியே போய்விடும். அருணகிரிநாதர் உட்கார்ந்து பார்க்கிறார், சும்மா இருப்பது ஏதோ சாதாரண விஷயம் என்று நினைத்து உட்கார்ந்து பார்க்கிறார், முடியவில்லை முடியவில்லை, திரும்ப திரும்ப முயற்சிக்கிறார், முடியவில்லை முடியவில்லை, தன்னுடைய முழு சக்தியும் பார்த்து முயற்சிக்கிறார், முடியவில்லை, இது யார் எனக்கு சாத்தியப்படுத்துவார்கள் என்று முருகன் வாசலிலே போய் நின்றார். முருகா, நீ கூடவா வஞ்சனை பண்ணுவாய், எனக்கு உபதேசம் பண்ணு என்று கேட்டேன், ஏதோ ரொம்ப சாதாரணமாக உபதேசம் பண்ணுவது போல பண்ணிவிட்டு போய்விட்டாயே, என்னால் முடியவில்லை அப்பா. தன் வார்த்தையாக அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார், சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, தன் உடலை சொல்லுகிறார், சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சொன்ன உடனே தன்மேலே தனக்கே கோபம் வருகிறது. நாங்க மற்றவர்களை நல்லா திட்டுவோம், அவன் மடையன், இவன் மட்டி, தன்னைத்தானே அருணகிரிநாதர் திட்டுகிறார், சட கசட மூட மட்டி பவவினையிலே உதித்த தமையன் வினை ஆழ்மயக்கம் உருவேனோ. முருகனிடம் உரிமையா கேட்கிறார், முருகா, நான் உன்னிடம் வந்து என்னால் முடியவில்லை என்பதை சொல்லிவிட்டேனே, இன்னும் ஏன் என்னை நீ அருள் செய்யாமல் இருக்கிறாய், கருமை புரி யாது இருப்பதெனகுறை வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரேசா. அப்படி கேட்ட உடனே, உரிமையாய் கேட்ட உடனே முருகன் அந்த அனுபவத்தை கொடுக்கிறான். அதை கந்தர் அனுபூதியிலே அவர் பதிவு செய்கிறார், சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா அனுபூதி பிறந்ததுவே.
இன்றைய வெள்ளிக்கிழமை காலை சைவநீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.